ప్రసాద విరమేయాత్మ సర్వయోగ వినిశ్రుత. 25వ శ్లోకం. 95వ నామ దివ్యమான நாமாக்கள்ல பகவானுடைய கவுன நாமாக்கள்ல ஸ்ருதியில் சொல்லியிருக்கக்கூடியதான நாமாக்கள்ல சிலவற்றை பகவான் பீஷ்மாச்சாரியர் பக்தியாக பரமாத்மாவுக்கு நிவேதனம் பண்ணினார். இந்த நாமாக்களை பகவானுக்கு, பகவான் நாமாக்களை பகவானுக்கே நிவேதனம் பண்ணினார். அதனால்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ரொம்ப கௌரவம். யானி நாமானி கவுணானி, குணப்பிரயுக்தமான நாமாக்கள். ஏன்னா அவருக்கு சொல்லுக்கோ பொருளுக்கோ அப்பாற்பட்டவர் அவர். சொல்லுக்கும் பொருளுக்கும் அடங்காதவருடைய நாமாக்களை எப்படி சொல்கிறது? அதற்காக குணப்பிரயுக்தமாக அவரிடத்தில் காணப்படும் சில குணங்கள், அவதார காலங்களில் அவரிடத்தில் காணப்பட்டதான சில குணங்களை வைத்துக்கொண்டு சொல்கிறார். அதில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியதை நாம அஜகாங்கிறது ஆரம்பம். அஜகான பிறவியற்றவர்னர், சகல பிரபஞ்சத்தையும் உண்டு பண்ணினவர் அவர். எல்லாவற்றையும் இவர் உண்டு பண்ணினார்னா இவருக்கு முன்னால் யாராவது இருக்க முடியுமோ? ஏன்னா இவரை தவிர மீதி எல்லாவற்றையும் இவர் தான் உண்டு பண்ணினார். இவரை தவிர எந்தெந்த பதார்த்தம் இருந்தாலும் அவைகள்லாம் இவர் தான் உண்டு பண்ணியிருக்காருன்னு சொன்னால், இவருக்கு தவிரையே இவருடைய அம்மாவோ அப்பாவோ இருந்தால் அது இவர் தான் உண்டு பண்ணியிருக்கணும். அப்போ அவர் அம்மா அப்பாவோ ஆக முடியுமா? அதான் கிடையாது. ராஜகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பிறவியற்றவர். பிறவியற்றவர்னா ஏன் பிறவியற்றவர்? அவர் தன்னை தவிர சகல பதார்த்தங்களுக்கும் அவர் தான் உண்டு பண்ணினார். அதான் பிதாசி லோகசிய சராச்சரஸ்யா. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான அசையும் பொருளோ அசையாத பொருளோ எல்லாவற்றையும் உண்டு பண்ணின பிரபர். ஏன் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்னால் இவரொத்தர் தான் இருந்தார், வேறு ஒன்றும் இல்லை. அவரொத்தர் இருந்தார்னு எப்படி தெரிகிறது? உங்களுக்கு ஸ்ருதி சொல்றது, சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவா அத்விதீயம். ஏ குழந்தாய், இவ்வுலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால் சத்தனப்படும் ஒரே பொருள் தான் இருந்தது. அந்த பொருளில் ஸ்வதக பேதமோ அல்லது இன்னொன்னால தேற்றப்பட்டதான பேதமோ ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரே விதமான சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத சூன்யமான ஒரே பொருள் இருந்தது அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்லும். நான்யத்கிஞ்சனமிஷது. அதை தவிர ரெண்டாவது பதார்த்தம் அசையவே இல்லை. பதார்த்தம் இருந்தால் தானே அசையறதுக்கு. அப்போ இவர் என்ன பண்ணினார்? தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான சக்தியினால், மாயா சக்தியினால் தான் என்ன பண்ணினார்? உலகத்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? யார் யார் பிராணிகள் இருக்காளோ, வரப்போகிறார்களோ, அந்தந்த பிராணிகளுக்கு என்னென்ன கர்மா இருக்கோ, அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அவைகளை சிருஷ்டித்தார். ஆகையால் உலக சிருஷ்டிக்கு நிமித்தம் இது நீங்கள் பண்ணினதான கர்மாக்கள். மனுஷியால் பண்ணின கர்மாக்கள்னா அப்படியே மாயையில் மங்கி கிடக்க. அதை பார்த்தார், இவளுக்கெல்லாம் புண்ணியம் சுகமும் துக்கமும் புண்ணியமும் பாபமும் பண்ணியிருக்கேன். அந்த பண்ணியதான புண்ணிய பாபங்கிறது அவளுக்கு சுகதுக்கங்கள் வரணும். சுகதுக்கங்கள் வரணுமேயானால் சுகதுக்கங்களை அழிப்பதற்காக பொருள்கள் வேணும். ஒரு பொருளை கண்டாதானே நமக்கு ஒரு சுகமோ ஒரு துன்பமோ வருது. ஸோ அந்த பொருளை உண்டு பண்ணணும். ஸோ அந்த பொருளை உண்டு பண்ணணும், அதுக்கு தகுந்தாக இவ்வளோ உலகத்தை உண்டு பண்ணணும். அதுக்கு தக்கவாறு உண்டு பண்ணினார். ஆகையால் தான் யார் யார் எங்கே பிறக்கிறாளோ அவளுக்கு வேண்டிய பொருள் அங்கே கிட்டையே இருக்கும். ஈரமலர்கள்லாம் கேரள தேசத்தில் தான் இருக்கும். அதே போலயே நன்னா முடி இருக்கக்கூடியதான இந்த ஆடெல்லாம் எங்கே இருக்கும்? காஷ்மீரில் தான் இருக்கும். ஏன் அது இங்கே பிறக்க வைக்கப்படாது, இது அங்கே பிறக்க வைக்கப்படாதோ கிடையாது. அதாவது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கெங்கே இருக்கக்கூடியதான பிராணிகளுக்கு எதது உபபோக்கியமோ அவைகளை அங்கே சிருஷ்டித்தார். இப்படி சுருட்டித்து கொண்டு அவருக்கு சுருட்டிக்கிறதுக்கு அவரிடத்தில் இருக்கக்கூடியதான அபரிமிதமான சக்தி காரணம். எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது எஸ் யஜானமயந்தபா, எல்லாவற்றையும் அறிவார். எல்லா ஜானும் அவர் எந்தெந்த பிராணிகள் என்னென்ன கர்மாக்களை எப்படி பண்ணினார்கள் தெரியும். அவரிடத்தில் அத்தனை ஜானமும் இருக்கு. அதான் சொல்றார், பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவ சார்ஜுனா. எனக்கும் ஆயிரக்கணக்கான பிறவைகள் நடந்திருக்கு, உங்களுக்கும் ஆயிரக்கணக்கான பிறவைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த மனுஷனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, போன பிறவையில் என்ன இருந்ததுன்னு நமக்கு மறந்து போயிட்டோம். போன பிறகு வரைக்கும் வேண்டாம். சின்ன வயசில் உங்களுக்கு எல்கேஜியில் உங்களோட யார் படித்தான்னு ஞாபகம் இருக்கும். ஸ்கூலில் நீங்கள் என்னென்ன யாரோட படித்தோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஞாபகம் இருக்கோ, மறந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்பப்போ அது அவ்வளோதான். ஆனால் பகவானுக்கு அப்படி இல்லை. எத்தனை பிறவைகளுக்கு முன்னால் என்னென்ன நடந்ததோ அத்தனையும் தெரியும், அத்தனையும் டீட்டெயில்டாக தெரியும். இதோ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியறதுன்னு இல்லை, கிளியராக தெரியும். அது இப்பொழுது கணக்கு போல தெரியும். அவ்வளோக்கும் எவ்வளோ ஞானம் பார்த்தேடோ எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது, அதான் உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஞானம். ஆகையால் அவர் அஜஹா, அதான் சொல்றார் நஜாயதே இது அஜஹா நஜாதோ நஜனிஷ்யதே இது ஸ்ருதே. ருகுவேதன் சொல்றது ந ஜாதா ந ஜனிஷ்யதே, அவர் பிறக்கவும் இல்லை, இதுவரை பிறக்க போவதும் இல்லை. அப்போ பிறக்கிறான்னா ராமன் பிறந்திருக்கார், கிருஷ்ணன் பிறந்திருக்கார், வாமனர் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்றே. இதெல்லாம் தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா, தேவதைகளுக்கு ஒரு காரியமாகணுமே என அப்பொழுது அவர் தோணுகிறார். அந்த தோணுகின்றதுனால், அந்த சரீரம் தோணுகின்றதுனால் நீங்கள் என்ன சொல்றேள், ஓஹோ இன்னார் பிறந்தார் அவ்வளோதான் சொல்லுங்க. அந்த தோற்றமே தவிர நிஜமான பிறவி இல்லை. இல்லாதது முன்னால் இல்லாத இப்போ இருக்குமே என அந்த பிறவியும் என்று சொல்லணும். முன்னாலேயே இருக்கிற பதார்த்தம் தான் அது இப்பொழுது தோணுகிறது நமக்கு. அதனால தான் அவருக்கு அவர் பிறந்திருக்காருன்னு நம்ம சொல்லுன்றிருக்குமே தவிர நிஜமான பிறவி இல்லை. அதான் யோமா மதமநாதிம் சேத்தி லோகமஹேஸ்வரம் அசம்மூடசமத்யேஷு சர்வபாபை பிரமுச்சதே பகவத்கீதை. யோமாம் அஜம் அநாதிம் ச, நான் அஜனாக இருக்கேன், பறவையற்றவனாக இருக்கேன், அதோடு மட்டுமல்ல அனாதி வேணாலாக இருக்கேன், எனக்கு ஆதி கிடையாது. ஆதினா எனக்கு ஒரு ஜென்மா கிடையாது, வேற எங்கிறது வந்து நான் உண்டாகலை, எப்பொழுதும் இருந்துட்டுருக்கேன். இப்படி அஜம் அநாதிம் ச வேத்தி லோகமகேஸ்வரம், உலகத்தையெல்லாம் நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய கண்ட்ரோலில் தான் சகல பிரபஞ்சமும் நடக்குது. அவர் நினைத்தால் எல்லாமும் நடக்கும், அவருடைய ஒரு இச்சாசக்தியினால் தான் சகல பிரபஞ்சமும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. யோமா மஜமநாதிஞ்ச வெத்தி லோகமகேஸ்வரம் அசம்மூடசமத்யேஷு, அவன் மனுஷிய நடத்துல ஒரு விதமான சம்மோகம் மோகம் இல்லாமலேயே இருக்கான். சர்வபாபை பிரமுச்சதே, எல்லா பாபங்கிறது விடுபட்டவனா ஆகிறான் அப்படின்னு பகவத்கீதையில 10வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு அஜா அப்படி. அதோடு மட்டுமல்ல நகி ஜாத்தோ ந ஜாயேஹம் ந ஜனிஷ்யே கதாச்சன க்ஷேத்ரஜ்ஞ சர்வபூதானாம் தஸ்மாதஹமஜஸ்மிருதா அப்படின்னு மகாபாரதத்தில் சாந்தி பர்வாவில் வியாசாச்சாரியர் சொல்கிறார். நகி ஜாதோ ந ஜாயேஹம், இதுவரைக்கும் நாம் பிறக்கலை, நமக்கெல்லாம் பிறவி எப்படியாவது அம்மா அப்பா உட்கொண்டதான ஆகாரத்தினால் சுக்கரோடைய சம்பந்தத்தினால் இந்த ஸ்தூல சரீரம் வருகிறது. அவருக்கு ஸ்தூல சரீரம் இப்படி வரல, மாயினால் வந்தது. நினைச்சாவர் இப்படி வேணும்னா டக்குன்னு வந்துடுது. அவ்வளோதான், தன் இச்சையாக இந்த இடத்துல பிறக்கணும் என்றதான ஒரு ஆசைப்பட்டு அங்கே பிறந்தார். நமக்கு அப்படி இல்லையே, ஏன் கர்மஃபலமா, யாரார் என்னென்ன கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவுக்கு தக்கவாறு அவளுக்கு ஒரு சரீரமானது ஏற்படுகிறது. ஆகையால் நாம் பிறக்கவும் இல்லை, இன்னும் பிறக்க போகிறதும் இல்லை. ஏகம் நஜனிஷேகதாசனா க்ஷேத்ரஜ்ஞ சர்வபூதானாம், எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் அவாவாளுடைய சரீரத்தை அறிந்தவனாக உள்ளேன். க்ஷேத்திரம்னா இந்த சரீரம்னு பேர். நமக்கு இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கார் பகவத்கீதையில், க்ஷேத்திரம்னு பேர், வயல்னு பேர். சார் வயல்னு பேர் வச்சிருக்கேன், வயலில் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு பீஜங்களை ஆவாபம் பண்ணி அதில் வந்து அறுவடையை பெறுகிறோம். அதே போல் தான் ஒவ்வொரு பிறவிகளையும் நம்ம என்ன பண்ணுறோம், புண்ணிய பாப கர்மாக்களை மாற்றி மாற்றி பண்ணிக்கொண்டே இருக்கோம். பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதனால் வரக்கூடியதான சுகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஒரு நல்ல காரியம் பண்ணினோம், அதனுடைய சுகத்தை அனுபவித்தோம், அதோடு விட்டோமா திரும்பி பண்ணிகிட்டே இருக்கும். தீட்சிதர் யஜ்யம் பண்ணுறார், சொர்க்க லோக்கத்துக்கு போகிறார், மறுபடியும் இங்கே இறங்கி வந்தால் என்ன பண்ணுறார், மறுபடியும் சொர்க்கம் பண்ணுறோம், மறுபடியும் யஜ்யம் பண்ணிகிட்டே இருக்கார். இதே போல் தான் பழைய வாசனை விடுறதில்லை, இப்படி நல்லதையும் கெட்டதையும் மாற்றி மாற்றி பண்ணிக்கொண்டே இருக்கான், மறுபடியும் அதனுடைய விளைவுகளை அனுபவித்து கொண்டே இருக்கிறான் மனிதன். ஆகையால் அவன் அந்த சரீரத்துக்கு எதனால் பண்ணுகிறானோ அதுக்கு க்ஷேத்திரம் வயல் என்று பெயர். அதை அறிந்தவர் யார், இந்த சரீரத்துக்குள்ளே என்னென்ன இருக்கு என்னென்ன வேலை செய்கிறதுங்கிறது அறிந்தவர் அவர் தான், நிஜமான டாக்டர் அவர் தான். பிரதமோதயம் யோ விஷகு, முதல் டாக்டர் அவர் தான், தன்வந்தரியாக அவருடைய அவதாரம் தான். எல்லாமும் நமக்குள்ளே என்னென்ன இருக்குது, எத்தனை நாடிகள் இருக்குது, நம்மெல்லாம் என்னமோ ஏதோ அப்படிங்கிறோம். இந்த நாடிகள்லாம் இதை கணக்கு போட்டிருக்க பிரஸ்னோ பண்ண இடத்துல முக்கியமான இதயத்தை சுற்றி 101 நாடிகள் இருக்கான். சதஞ்ச ஏகாச ஹிருதயஸ்ய நாட்யஹ தாசாம் மூர்தானம் அபினுஸ்மிருதைகா. இதயத்தை சுற்றி 101 நாடிகள், அதில் 3 நாடிகள் பிரதானம், சுற்றுந்தான் 1, இடா பிங்களான 2 நாடிகள், அதுக்கப்புறம் மற்ற 101 எல்லாம் சேர்த்து 101 நாடிகள். ஒவ்வொரு 101 நாடிகள்லையும் ஒவ்வொரு நாடிக்கும் 72,000 72,000 உபநாடிகள். அந்த 72,000 நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளையும் இன்னொரு 72,000 சின்ன சின்ன நாடுகள். இப்போ சரீரம் வந்து பாருங்கள், ஒரு வலையாட்டம் இருக்குன்னா இத்தனை நாடுகளுக்கும் பேர் சொல்லியிருக்கோம். அலம்புதாக ஓ விசோதரா வாரணாசா ஹஸ்திஜிக்வா இப்படின்னு பேர்கள். ஆயுர்வேதம் எடுத்துட்டேன்னா எந்த நாடி எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது, அது என்னென்ன வேலை செய்கிறது, இத்தனையும் சொல்லியிருக்கேன். இப்படி இத்தனை நாடிகளுக்கும் அது கரெக்டாக எந்தெந்த சமயத்தில் என்னென்ன வேலை செய்யணும், அதுக்கு என்னென்ன வேணும் என்கிறதெல்லாம் அறிந்து நமக்கு கொடுக்கிறார் பரமாத்மா. ஆகையால் தான் அவருக்கு க்ஷேத்ரஜர்னு பேர். க்ஷேத்திரத்தை நன்றாக அறிந்தவர். ஆகையால் க்ஷேத்ரஜ்ஞ சர்வபூதானாம் தஸ்மாத் அஹம் அஜஸ்மிருதா. ஆகையால் எனக்கு அஜன் என்று பெயர் அப்படின்னார். இப்போ அஜகான் அவர் எல்லாரை விட பெரியவர், மூத்தவர், எல்லோரையும் உண்டு பண்ணினவர்னு. அதோடு மட்டுமல்ல, அது உற்பத்தி காலத்தில், ஸ்திதி காலத்தில் எல்லோரையும் கட்டி காப்பாற்றுறவர் அவர் தான். எல்லோருடையும் இந்த வழியில் தான் போகணும், இப்படித்தான் இருக்கணும் என்று எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணுறவரும் அவர் தான். அதான் சொன்னார், சர்வேஷாம் ஈஸ்வராணாம் அபி ஈஸ்வரா சர்வேஸ்வரா. உலகத்தில் இருக்கக்கூடியதான கண்ட்ரோலர் ஈஸ்வரால் இருக்காளே, அந்த ஈஸ்வராளுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறவர். அதனால் அவருக்கு என்ன பேர், சர்வேஸ்வரன்னு பேர். சாதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு வில்லேஜ் முன்சிப்னு இருப்பார், அதுக்கு மேலே போனால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு இருப்பார், அதுக்கு மேலே போயிட்டால்னா ஒரு மந்திரி, அதுக்கு மேலே போயிட்டாலும் ஒரு பிரசிடென்ட்னு. எல்லாத்த விட வசதியாக எல்லோரும் இவர் சொன்னபடி தான் கேட்கணும். அப்படி எல்லாருக்கும் அதிபதியாக இருக்கார். உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு சின்ன உத்தியோகத்தில் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு பகவான் அனுகிரகம் வேணும். நான் விஷ்ணு பிருதிவிபதிகின்னு நியாயம். அந்த மகாவிஷ்ணுவுடைய அனுகிரகம் இல்லாத போனால் இவன் கண்ட்ரோலராக இருக்க மாட்டான். அப்போ அவர் எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதவி வேணுமேயானால் அதுக்கே அவருடைய அனுகிரகம் வேணுமேயானால் உலகம் முழுக்க அவர் கண்ட்ரோல் பண்ணவன் அவர் எப்படி இருக்கணும், சர்வேஸ்வர ஏக சர்வேஸ்வர ஏக பூதாதிபதி அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறாங்க. ஆகையால் இவர் எப்படி சர்வேஸ்வரன், ஈஸ்வராளுக்கெல்லாம் ஈஸ்வரன். சாதாரணமாக சிற்றரசன், சிற்றரசனப்பறம் பெரிய அரசன், ராஜராஜா, அதுக்கு மேலே என்ன சக்கரவர்த்தி, அவனுக்கு சார்வபௌமம்னு பேர். சார்வபௌமா யமங்களம் அப்படிங்கிற இடம் சார்வபௌமர் சக்கரவர்த்தி அப்படின்னு பேர். சக்கரவர்த்தி நிகிலமான சகல ராஜாக்களையும் தன் கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி மூலகத்திலையும் எந்தெந்த பிராணியோ இந்திர சந்திராதிகள் இருக்காளோ அவளுக்கு மேலே அவர் இருக்கார். பகவானை பற்றி சொல்லும் பொழுது தைத்தரிய உபநிடம் சொல்கிறது, இவருக்கு அடங்கி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பூதங்களும் நடந்துக்கிறது. இந்த சூரியன் இருக்காரு கரெக்டாக பஞ்சாங்கத்தில் 6:05 சூரியோதயம்னு 6:05 உதிச்சாகணும். ஒரு செகண்டு முன்னாலேயோ பின்னாலேயும் உதிக்கப்படாதுன்னு, எப்பொழுதும் ஆன் டைம் தான். அதே போல் அஸ்தமனம் அப்படி தான், வேட்டா ஸ்மாத்வாத பவதே பீஷா உதேதி சூர்யா பீஷா இந்திரச்சாக்னிச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதே மிருத்யோ யமதர்மராஜா. ஓடிண்டே இருக்கார், ஆல்வேஸ் ஆன் தி ஹீல்ஸ், இல்லை அந்த வீல்ஸ் வச்சுருக்கோம். நடந்தார் எப்பொழுதும் எங்கே எந்த பிராணி சரீரத்திலேருந்து பிராணை எடுக்கணுமோ கரெக்டாக இருக்கார். ஒரு கணம் முன்னாலேயும் எடுக்கக்கூடாது, பின்னாலையும் எடுக்கக்கூடாது. அப்படி ஒரு ரூல். ஏண்டா இவ்வளவு உயர்ந்ததான பலத்தை உத்தியோகங்களில் இருந்த போதிலும் அவ யாருமே அந்த ரூலை தாண்டறதில்லை. அப்போ என்ன தெரியறது சார், இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்க அவருடைய அவருக்கு தெரிஞ்சதை ஏன்னால் அடுத்த கணம் தலை எடுத்துருவார் அப்படிங்கிற அளவுக்கு பயம் இருக்கிறதுனால தான் எல்லாமும் ஒழுங்காக நடக்கிறது. ஆகையால் இந்த பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர், ஏக சர்வேஸ்வரா. நம்ம சாதாரணமாக ஏதோ அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. ஆனால் அவர் யாரையும் அதட்டி உதச்சி ஒன்றுமே பண்ணுறதில்லை, அவர் இருந்தால் காரியம் நடக்கிறதுன்னு. அப்படி அதனால் சர்வேஷாம் ஈஸ்வரா ஈஸ்வராணாம் ஈஸ்வரா சர்வேஸ்வரா ஏஷ சர்வேஸ்வரா இது ஸ்ருதே. எல்லாம் ஸ்ருதியில் சொன்னதான். அதான் சர்வேஸ்வர சிதான சர்வேஸ்வரஹான்னு இங்கே வந்திருக்க, ஏழ சர்வேஸ்வரஹான்னு மாண்டோக்கியோபனிடம் சொல்றது, அங்கிருந்து எடுத்திருக்கார். நாமாக்கள் எல்லாம் வேதங்களில் அங்கெங்கே வந்தது, அந்த நாமாக்கள் தான். அடுத்த பிறகு நித்திய நிஷ்பன்ன ரூபத்வா சித்தா, பகவானுக்கு என்ன பேரு? சித்தார். பார்க்க இந்த சித்தகான்னு சொன்னதுனால நமக்கு ஒன்று கிடைக்கிது. அடுத்த நாம சித்தின்னு வருது, சித்தி உள்ளவர் சித்தர். இந்த சித்தகான்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக மனுஷர்கள் இருக்காள் இல்லையா, இதே மாதிரி அது ஒரு இனத்துக்கு சேர்ந்தவாறு சில பேர், மனுஷியாள், கந்தர்வாள், யட்சாள், ராட்சதாள், கிண்ணராள், சித்தாள், இப்படிங்கிற சில பேர். இந்த சித்தாள் என்கிறவள் அநேக பிறவிகளில் தபஸு பண்ணி அந்த தபஸுனால உயர்ந்ததான ஒரு பலன்களை அடைந்திருக்கிறார்கள், அதனால வாழ்க்க சித்தாள்னு பேர். சாத்தியாள்னு சில பேர் இருக்கா, இன்னும் முயற்சி பண்ணிட்டே இருக்காவா, ஆனால் ரொம்ப கிட்ட வந்துவிட்டா, எப்போவாது சித்தி கிடைக்கும். இந்த சித்தின்னு என்னது? ஜெனரலாக சித்தியில் முதல் ஸ்டெப் பார்க்கணும். சித்தி என்று சொன்னோமே ஆனால் நாம் அணிமா மகிமா செய்வ கரிமா லகிமா சதா பிராப்தி பிராகாமிய மீசித்வம் வசித்வம் அட்ட சித்தயா அப்படின்னு சித்திக்களை எட்டாக சொல்லியிருக்கு. அணிமா இருந்தா போல இருந்து நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக ஆயிடலாம், பஞ்சு மாதிரி பறந்து போயிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு வெயிட்டை குறையன்னு டாக்டர் சொல்கிறார், அவராலேயே முடியல. என்ன பண்ணுறது, வெயிட்டு ஏறி போய்டுறது, குறைக்க முடியல. ஒன்றே ஒன்று தான், சதையை கட் பண்ணி பூமியில் போட்டால் தான் குறையும், வேறு விதமாக குறையல. ஏன் அது குறையலை? இவன் என்ன பண்ணினாலும் குறைய மாட்டேங்குது, வெயிட்டு ஏறி விடுறது. ஆனால் இது சித்தி இருக்குமே ஆனால் பஞ்சு மாதிரி ஆகாசத்தில் பறக்கலாம், இதுதான் அணிமா சித்திங்கிறது. அதே போல் கரிமா, பத்து பேர் இல்லை நூறு பேர் வந்தாலும் உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு வெயிட் வந்துடும் உங்களுக்கு. இட்டம் வந்து அப்புறம் தள்ளிவிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது அடுத்த சித்தி. மகிமா செய்வா, மகிமா உங்கள் எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடியதான சித்தி. மகிமா அரிமா மகிமா செய்வ கரிமா லகிமா ததா லகு சின்னதா இல்லை. பிராப்தி அடுத்த கணம் இங்கேருந்து ஆரம்பித்து வேற எங்கேயாவது போயிடலாம். எந்த இடத்துக்கு தாங்கள் போகணும் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு தாங்கள் அடுத்த கணம் செல்லலாம். பழைய நாளில் மகர்ஷிகள்லாம் பாருங்க, இந்த சித்தியினால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஏரோப்ளைன் இருக்கா, டிக்கெட் இருக்கா, ரிசர்வேஷன் இருக்கா, என்னென்னமோ பண்ணுறா பாருங்க. பத்து மணிக்கு பிள்ளைன்னு ரெண்டு மணிக்கு முன்னாலேயே அங்கே போகணும், அந்த ஏர்போர்ட்டு பக்கத்தில் இல்லை, அதுக்கு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு பிரயாணம், இவ்வளோ கட்டப்பட்டு போகிறான், அப்புறம் மங்களூருங்கிறான். ஒன்றுமே புரியல, என்ன பயமாக இருக்குது சொல்லிட்டு இருக்க, பயமா தான் இருக்கு. பழைய நாளில் ஒன்றும் கிடையாது, அவர் நினைச்சார ஏன்னா டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருப்பார், அவருக்கு ஒரு விதமான தங்கு தடங்கள் ஒன்றுமே இருக்காது. இது சித்திகள் பிராகாமியமே சித்தம் வசித்வம் அட்ட சித்தயா அப்படின்னு மெயினாக எட்டு சித்திகளை சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே ஆயிரக்கணக்கான சித்திகள் உண்டு. இத்தனை சித்திகளும் யோகத்தினால அடைய முடியும். யோகம் என்றால் பிராணாயாமம், பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி இவைகள்னாலேயே எத்தனை சித்திகளும் அடைந்தார்கள். ஆனால் அந்த சித்திகளை யாரும் உபயோகப்படுத்தவில்லை. ஏனென்றால் இந்த சித்திகளை நாம் உபயோகப்படுத்தினோமே ஆனால் நமக்கு இதுக்கு மேலே இருக்கக்கூடியதான பரதத்துவம் அறிய முடியாது. இந்த சித்திகளில் மனசு போயிடுதே ஆனால் ஜனங்கள்லாம் நம்மளை சூழ்ந்துட்டு இது வேணும் இது வேணும்னு கேட்டுட்ருப்பாளே தவிர இதுக்கு மேலே இருக்கக்கூடியதான ஒரு தத்துவங்கள் அடைய முடியாது. ஆகையால் அட்டமகா சித்திகளை பிரதிபந்தகம்னு சொல்லியிருக்கார். ஆனால் இந்த சித்திகள்லாம் யாரால் கிடைக்கிறது? பரமாத்மாவால். இவர் தான் கொடுக்குறார் சித்திகளை. அதனால் இவர் சித்திகளை கொடுப்பதனால் இவருக்கு சித்தர்னு பேர். இந்த சித்தர்கள்னு சில பேர் நம்ம தேசத்தில் இருக்கா, வெகு நாட்களாக இருக்கா. அவள் தனக்கு சித்தி இருக்குது என்கிறத யாருக்கும் காட்ட மாட்டான். அவருக்கு பேர் சித்தர்னு பேர். ஒவ்வொன்றும் என்னென்னமோ பேர் வச்சுருக்கா, கத்திரிக்காய் சித்தர்னு ஒருத்தருக்கு பேர். ஏன் அந்த பேர் வந்து அவர் கேட்கணும், பின்னால் ஏதோ இருக்கணும். பாம்பாட்டி சித்தர்னு ஒருத்தர், என்ன இந்த பேருக்கு பேருக்கு நன்னா இல்லையே, மகான்களை வாழலாம். நம்ம சாதாரணப்படி சொல்லிட்டு இருக்கமே தவிர அவள் எத்தனை வருஷம் அதை தபஸ் பண்ணி அதனால் அடைஞ்சிருக்கா. அந்த சித்தியை அடைஞ்சவர்கள் அந்த சித்தியை உபயோகப்படுத்தவில்லை அவள் யாருமே. நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தெரியாமல் கண்ணுக்கு தெரிஞ்சது வச்சுட்டு அந்த பேர் வச்சுருக்கோமே தவிர அவளை உபயோகப்படுத்தலை. அதுக்கப்புறம் அவள் அந்த சிவ தத்துவத்திலேயே இருந்துட்டு இருக்கா. நம்ம மதத்தில் ரொம்ப பேர் மலையில் அடிவாரத்தில் உட்கார்ந்து குகைகளில் உட்கார்ந்து தபஸ் பண்ணி சித்தியை பெற்றிருக்கார். இந்த சித்தி அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் தபஸ் பண்ணி அதனால் கிடைத்தது சித்தி என்றதான அர்த்தம் நமக்கு தெரியல. ஆனால் சித்தின்னா இது அர்த்தம் இல்லை. தபஸினால் கிடைத்தது அந்த சித்தியுடைய ஒரு அம்சம் மட்டும். நெருப்பு இருக்குமேயானால் நெருப்பை விசிறியால் வீசினிலையானால் ஒரு பொறியானது மேலே வந்து விழரும் சார் நெருப்புங்கிற. அது மாதிரி அவரிடத்தில் இருக்கக்கூடியதான அமிதமான ஒரு சக்தியில் ஒரு திவல சக்தி வெளியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வருமேயானால் நாம் அதை சித்தர் என்றும் சித்தி என்றும் சொல்லின்றிருக்கோம். நமக்கு காணப்பட்டது இவர் இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள அவரிடத்துல எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். இதை கொடுத்த அந்த பரமாத்மாவுக்கு எவ்வளவு சித்தி இருக்கணும்? நித்திய நிஷ்பன்ன ரூபத்வாது, எப்பொழுதும் அதே மாதிரி இருக்கிறார், எல்லா பலமும் கொடுக்கக்கூடியதான வழியில இருக்கிறார். அதான் நித்திய நிஷ்பன்ன ரூபத்வாது, எப்பொழுதும் ஒரே நிஷ்பன்னமான ஒரே ரூபத்துல இருந்து கொண்டிருக்கார். அவரதுல அந்த சக்தியில ஒரு குறைச்சலும் கிடையாது. எது நினைத்தாலும் நடக்கும், எந்த ஸ்வரூபமாவதும் ஆகலாம். இல்லைன்னா வாமனாவதாரத்தில் பகவான் வாமனராக வராது. மூணு அடி கேட்குறார், மூணு அடி கேட்டதுமே அவர் சரின்னு ஒத்துண்டார். குரு சொன்னார் இது வேண்டாம்னு சொன்னார் சுக்கராச்சாரியர், கொடுக்கல கொடுக்குறேன்ட்டார். கொடுக்குறேன்னு ஆரம்பித்த பிற ஒரு அடியினால உலகம் முழுக்க அளந்தார் என்று சொல்வேலையானார். அவ்வளவு பெரியவரானார்னா இது என்ன சித்தி இல்லாமல் என்னது? இந்த சித்தி அவர் நம்ம மாதிரி தபஸ் பண்ணி சம்பாதிச்சான்டாரா? இல்லை, நிச்சயமா இருக்கு. எங்கும் வியாபித்ததான ஒரு ஸ்வரூபம் இருக்கு, உலகம் முழுக்க வியாபித்ததான ஒரு ஸ்வரூபத்தை அடையக்கூடியதான நிலை முன்னையே இருக்கு. முன்னால் இருக்கிற ஸ்வரூபத்தை அடக்கி அவர் சின்னதாக காணப்பட்டார், அந்த ஸ்வரூபத்தை மறுபடியும் பெருசாக காட்டினார். ஆகையால் அந்த சித்தி அந்த பரமாத்மா இடத்துல பகவான் இடத்துல இருக்கிற சித்தி எல்லாம் எப்பொழுதும் பர்மனண்டா இருக்கு. அதனால தான் வேதாந்தங்களில் பகவான் சொல்லும் பொழுது சித்தி வஸ்து சித்த வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு, நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம் சுத்தமான வஸ்து சித்தியான ஒரு வஸ்து, அது எவர் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட். இப்ப தர்மத்துக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு புண்ணியம் இருக்குதுன்னு சொன்னா வேதத்தை படிச்சதுனால புண்ணியம் வராது, இதை யாகத்தை பண்ணு அப்படின்னு தெரிஞ்சுட்டா புண்ணியம் வராது. யாகத்துக்காக பொருள்கள்லாம் சேகரிச்சா புண்ணியம் கிடையாது, ஆக்சுவலாக அதை பண்ணணும். பண்ணின பிறகு தான் புண்ணியம் வரும். நீங்கள் புண்ணியம் வரணும்னா என்ன பண்ணணும்? அதில் எதை பண்ணினா புண்ணியம் வருமோ அந்த செயலை ஆக்சுவலாக நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். பண்ணின பிறகு வரக்கூடியது தர்மம், புண்ணியம், பாபம். பண்ணுவதற்கு முன்னாலேயே இருக்கக்கூடியது பிரம்மம். பிரம்மத்தை சித்தவஸ்துன்னு நான் சொல்றேனே என்ன, நீங்கள் பண்ணணும் என்று கருதி கொண்டிருக்கல அந்த நீங்கள் தான். நான் 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 எந்த ஒரு ஸ்வரூபம் சொல்கிறீங்களோ இந்த ஸ்வரூபம் தான் பிரம்மஸ்வரூபம். ஆனால் அந்த பிரம்மஸ்வரூபத்தை மறந்து அது பிரம்மம் இல்லை என்று நினைத்து கொண்டு நான் மனிதன், நான் இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கேன். இந்த சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துக்கு என்ன பேர்? அஜ்ஞானம். அதான் ஜீவன் பேரு. வர்ச்சுவலாக உங்களுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம்னு சொல்றது சாஸ்திரம். ஆகையால் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஒரு சித்தஸ்வரூபம் நாம. இந்த சித்தர்கள் அவ வெளியில வந்து தன்னை காட்டிக்க மாட்டான். ஏன் காட்டிக்க மாட்டான்? பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கை காசு பண்ணணும், புகழை பண்ணணும் அப்படின்னு சொன்னேலையானால் நாலு பேருக்கு சொல்லணும் நம்மகிட்ட இந்த சித்தி இருக்குன்னு. நான் நாலு பேருக்கு எதற்காக தெரியணும்? ஏனென்றால் சில சமயத்தில் தெரிஞ்சால் நமக்கு பிரதிபந்தகம் ஆகும். அதோடு மட்டும் இல்லை, அவளுடைய புண்ணிய பாப கர்மாக்களை நம்ம மாற்றினா போல ஆகிடும். அதுக்கு ஞாபகம் நாம் இந்த ஜென்மாவில் இந்தந்த சுகத்தையும் இந்தந்த துன்பத்தையும் அனுபவித்தற்காக பிறந்திருக்கோம். அதை நம்ம போஸ்ட்போன் பண்ணினோமையானால் இதற்காக இன்னொரு பிறவி வரும் அது கூட. அதனால தான் ரொம்ப பேர் நம்மட்டா ஏதோ ஒரு கட்டம் வந்ததுன்னு வச்சுங்களேன் ஆத்மஹத்தி பண்ணிக்கிறது. சிம்பிளாக இது என்னமோ அதனால் எல்லாம் குறைஞ்சி போயிடுதுன்னு நினைப்பான். ஆத்மஹத்தியை பண்ணிட்டேடையானால் என்ன ஆகும்னர்? இந்த கர்மாக்கள் அப்படியே இருக்குது சார், இன்னொரு பிறவியில் இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சாகணும். ப்ளஸ் ஆத்மஹத்தியை பண்ணிட்டதான அந்த தோஷம் வேறு வேணுமா? ஆனால் தான் மகர்ஷிகள்லாம் யார் எந்த வந்தாலும் சுக்கமோ துக்கமோ வந்தால் அனுபவிச்சு தீர்த்துருவார். அதனால் வாழ்க்கையில் சுக்கமோ துக்கமோ வந்தால் நம்ம சந்தோஷப்படணும், துன்பம் வந்தாலும் சந்தோஷப்படணும். ஏன் நம்ம பண்ணினதான கர்மாக்கள்லாம் குறைஞ்சி போச்சோ இல்லையா? ஒவ்வொரு நாளும் நாலு பேர் நம்மளை வச்சான்னு வச்சுங்களேன் பண்ணின கர்மா போயிடுது. நம்ம ஊரில் ராமாயணம் பாரதம்லாம் வாசிட்டு இருப்பான், அதாவது கேட்டுருப்பான் கிராமாந்தரத்தில். யாருக்காவது ராமாயணம் தெரியாதவன் உண்டா? இந்த பாரத நாட்டில் ராமாயண கதை தெரியாதவன் யாராவது உண்டோ? மறுபடியும் ஏன் சார் ராமாயண பிரவச்சனம் வச்சுண்டு அதை கேட்டுண்டு அதே பழைய கலையே சொல்லுண்டு. ராவணன் வந்தார், சீதாதேவி எடுத்துன்னு போயிட்டார், ராமன் வந்தார், அலைஞ்சார், அழுதார், இதையே கேட்டுட்டே இருக்கிறேன்னார். இதுக்கு தாத்பரியம் வேற ஒன்று. என்ன தாத்பரியம்? நாம் ஒரு துன்பத்தை காதால கேட்டு அதை சுவைத்து அந்த துன்பத்தை நான் என்பதாக நினைத்து கொண்டு அழுதேனையானால் நம்ம பாப்பமெல்லாம் போயிடுச்சு. இந்த ஜென்மாவில் நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் புண்ணியமும் பாப்பமும் இருக்கத்தான் இருக்கு. உபாபியாமேவ மனுஷ்ய லோகம், சுகதுக்கங்கள் உங்களுக்கு இருக்கு. இப்போ ராமாயணத்தையோ பாரதியோ கேட்டுருக்கள், கேட்கும் பொழுது அந்த அவர் சொல்லும் பொழுது உருக்கமாக சொல்கிறார். அந்த உருக்கமாக சொல்கிறது நமக்கே கட்ட மனசுக்கு கவலை வருது. அந்த கவலை வர்றதோடு மட்டுமில்லை அந்த கண்ணால் ஜலம் வருது. அனுபவிச்சிடோ இல்லையா, உங்களுடைய பாப்பம் குறைஞ்சி போயிடுது. ராமாயணம் கேட்டதுனால எந்த பாப்பம் ஸ்டாக் இருக்கோ அது குறைஞ்சி போயிடுது. விவகாரம் என்னடா ஆச்சுன்னு குறைஞ்சி போனது மிக சுகம்தான் இருக்குது. இதனால தான் நம்ம ஊரில் ஜனங்கள் எல்லாரும் ராமாயணாதி பிரவச்சனங்கள் கேட்கணும் அப்படின்னு வச்சுட்டுருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமோன்னா, டிவி பார்க்குறோம். அதில் எந்நேரம் மாமியார் மாட்டு பொண்ணுக்கு சண்டை, இல்லைன்னா ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன் அப் மேன்ஷிப். இதை தவிர அவர் ஒன்றும் தெரியலை. விவகாரம் என்னடா, இதை வச்சுட்டு பாபத்தை சேர்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த சித்திங்கிற பதார்த்தத்துக்கு என்ன விவகாரம் அப்படின்னா, இந்த பழைய நாளில் இருக்கக்கூடியதான மகான்கள் தன்னுடைய சித்தியை யாருக்கும் காட்டுவதற்கு விரும்பவில்லை. ஏன், இது எனது இல்லை, நான் தபசு பண்ணினேன், ஆனால் எனக்கு அந்த பகவானுடைய பிச்சை, பகவான் போட்டதான ஒரு பிச்சை. ஆகையால் அவர் எப்படிப்பட்டவர், மிக சிறந்தவர். இப்படிப்பட்டதான ஒரு சித்தர்கள் இருக்கார்களே, அவளோட நம்ம போய் சேர்றதே ரொம்ப விசேஷம். புண்ணியம் பண்ணினமாவட்டத்தில் நம்ம போய் சேர்ந்து அவளோட இருக்கிறதே விசேஷம். அவளோட பேச்சுண்டு இருக்கிறதே ரொம்ப விசேஷம். அவளுடைய சங்கம் சதாம் சங்கோகி பேஷஜம், நல்லோர்களுடைய சேர்க்கை இருக்கே அந்த சேர்க்கையே ரொம்ப விசேஷம். வேற ஒன்றும் அவள்கிட்ட வந்து நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம். பெரியாருடன் கூடல் பேரின்பமாமேங்கிறார் திருமூலர். பெரியாருடன் பெரியார்களுடைய கூடல் சேர்ந்திருக்கிறது பேரின்பம். ஏன், அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிவ தத்துவத்தை. அது சேர்ந்து பெரியவார் எதை அடைவார், சிவ தத்துவத்தை பெறுவார். அப்படி விசேஷம். ஆகையால் மகான்களோடு ஒரு சம்பந்தம் இருக்கே, அந்த சம்பந்தமே ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்டதான சம்மகான்களை பெரியவராக ஆக்கிறவர் யார், பரமேஸ்வரன். எதனால், அவர் சித்தாக இருக்கிறதுனால். அதனால நித்ய நிஷ்பன்ன ரூபத்வா சித்தா சிதகத்யாம் என்கிற பாத்தாத்துவிலிருந்து ஞானார்த்தகம் சகல விதமான ஞானஸ்வரூபத்தை அடையவதவர். சரி, இப்போ சித்தகான்னு சொல்லிவிட்டோம். அவர் கொடுக்கக்கூடியதான பதார்த்தங்களுக்கு சித்திகள்னு பேர். சர்வவஸ்துடு சம்வித் ரூபத்வாத் நிரதிசய ரூபத்வாத் கல ரூபத்வாத்வா சித்தி, எல்லா பொருளையும் அறிவு ரூபமாக இருக்கிறார். சம்வித் ரூபத்வாத் நிரதிசய ரூபத்வாத், ஏற்றத்தாழ்வுகள் அற்றதான ஒரு ரூபமாக இருக்க. இந்த பால் இருக்கு, அதில் தயிரை உண்டு பண்ணக்கூடியதான சக்தி இருக்கு. அது வேற எந்த பொருளாவது வருமோ வர, அந்த பாலையே நீங்கள் மில்க் பவுடராக பண்ணி மறுபடியும் ஜலத்தை விட்டுலையானால் மறுபடியும் பால் வருமே தவிர, பாலை தவிர தயிராக்கணுமே ஆனால் பாலை தவிர இன்னொரு பொருளால் உங்களால் பண்ண முடியாது. இது ஏன் சார், அது அப்படி தான். வெண்ணெயிலிருந்தால் நெய் வரணும். அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் அது இன்னொரு பொருளை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு திறமை இருக்கு. அதான் நித்திய நிஷ்பன்ன ரூபம், மறைஞ்சு கடக்கிறதே தவிர. நெருப்பு எங்கே இருக்குது உங்களால் சொல்ல முடியுமோ? ஒருத்தர் கேட்டார், நெருப்பு எங்கே இல்லை சார்னர், அப்படின்னா கேள்வி கேட்கணும். கொஸ்டனை இப்படி காயின் பண்ணுறல, எல்லாத்துலேயும் இருக்குது. ரெண்டு கல்லை அடி இடிச்சிருந்தா அதுலேருந்து நெருப்பு வருது, கட்டையை கடைஞ்சால் அதுலேருந்து நெருப்பு வருது. தெரியுமோண்ணா, நெருப்பு எப்படி எடுக்கிற, அரணி கட்டையை கடைஞ்சு அதுலேருந்து எடுக்கிற. ஒரு மரத்துக்கு வன்னி மரம்னு பேர், என்னடா வன்னின்னா நெருப்புன்னு, அதுக்கு முழுக்க நெருப்பு தான் இருக்கும் அதில், அது வன்னி மரம்னு பேர். இப்படி மரத்தை கடைஞ்சா நெருப்பு, கட்டையை அடைஞ்சா நெருப்பு, அதோட கல்லை இடித்தா நெருப்பு, அங்கெங்கெல்லாம் பார்த்துருக்க இரும்பு தேய்ச்சா அதுலேருந்து நெருப்பு வரும். அப்போ எல்லா பொருள்லேயும் நெருப்பு இருந்து கொண்டே இருக்கு. நம்ம வயத்தில் நெருப்பு இருக்குது, ஜடராக்னியாக இருக்குது, சமுத்திரத்துக்கு நடுவில் படபாக்னின்னு இருக்கு. படபான்னா குதிரை மூக்கு, அந்த குதிரை மாதிரி அப்படி நிற்கங்க. அந்த சமுத்திரத்தினுடைய லெவல் அதுக்கு மேலே தாண்டி வந்துருதுன்னு வச்சுங்களேன், ஜலம் ஜாஸ்தியாகிடுச்சு சமுத்திரம், அந்த சமுத்திரம் வந்து பூமிக்குள்ளே வந்துடும், பூமிக்குள்ளே ஜலம் வந்துருந்தேன்னா அது பிரளயமாயிடும். அதுக்காக பகவான் என்ன பண்ணியிருக்கார், ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் மெக்கானிசம் ஒன்று வச்சுருக்கார். என்ன ஆகிடுதுன்னு அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த சமுத்திர ஜலத்தையெல்லாம் அது குடிச்சுவிடும், சமுத்திரம் எல்லாம் தாண்டி வராது சார். பாரு அப்பப்போ சுனாமிங்கிறானே சும்மா ஒரு பெருமூச்சினால் வந்து வந்தது அவ்வளோதான். பூகம்பம் வந்ததுனால அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்டை தவிர நிஜமாக சமுத்திரம் வராது. அப்படி வந்ததேயானால் ஒரே பிரளயம்தான். அதுக்காக பகவான் என்ன பண்ணியிருக்கார், அதுக்குள்ள படபாக்கிரியின்னு ஒன்று தயார் பண்ணியிருக்கார். அதே போல் மனுஷியாளுடைய வயத்தைக்குள்ள ஜடராக்கிரியின்னு தயார் பண்ணியிருக்கார். எல்லா இடத்துலையும் நெருப்பு இருந்து கொண்டே இருக்கு, அதான் நித்திய நிஷ்பன்ன ரூபத்து. தொட்டா தெரியலையே சார்னர், செவத்தை தொட்டா தெரியலையே தெரியலையேனர், எல்லாத்துக்குள்ளேயும் ரகசியமாக இருக்கிறது. அந்த நெருப்பானது இந்த மனுஷியானுக்கு இன்றி அமையாது, எப்பவும் அதை உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஆயால் நித்திய நிஷ்பன்ன ரூபத்வாது பல ரூபத்வாத்வா சித்தி. இந்த பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கார், பல ரூபமாக இருக்கிறார். தாங்கள் எதது வேணும் என்று கருதுகிறீர்களோ, எந்தெந்த பலம் வேணும் என்று கருதுகிறீர்களோ, அந்த பல வடிவமாக அவர் இருக்கார். ஆகையால் அதுக்கு சித்தி அப்படின்னு வேறு. எந்தெந்த பலம் உங்களுக்கு வேணும் அதெல்லாம் அங்கே இருக்கு. குழந்தை வேணுமா சரி, வேற ஏதாவது வேணுமா சரி, எல்லாத்தையும் கொடுக்குற ஏன் அந்தந்த சித்தி அவரிடத்துல. இந்த சித்திகளை நாம் சிலதை வச்சுண்டு அஷ்டலட்சுமி கேள்ண்டோம், தனலட்சுமி தானிய லட்சுமி சந்தானலட்சுமி இப்படின்னு தனித்தனியாக சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒவ்வொரு சித்தி, சித்தியை கொடுப்பவள் லட்சுமி. லட்சுமிங்கிற பதத்துக்கு என்ன, இந்த சித்தியை விருப்பப்பட்டதான பொருள்களை கொடுப்பவள். வீரலட்சுமி தைரியலட்சுமி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கலாம், இதெல்லாம் எதது வேணும் என்று கருதுகிறீர்களோ அதெல்லாம் கொடுப்பவள். ஆகையால் இத்தனை சித்தியும் பல ரூபம். ஆனால் இந்த பலங்கள்லாம் நமக்கு வேணுமான்னர், இந்த பலங்கள்லாம் வேணும்னு நினைக்கிறவனுக்கு அந்த பலம் வரும். ஆனால் இந்த பலமே வேண்டாம்னு நினைக்கிறவன், ஆனால் பகவானை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறவனுக்கு மிக உயர்ந்ததான ஒரு தத்துவமானது கிடைக்கிறது. அந்த தத்துவமானது என்ன, முக்திங்கிறது. இந்த சம்சாரத்திலேருந்து அவனுக்கு முக்தி வருது. சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எத்தனை துன்பங்கள் எத்தனை கட்டங்கள் இவைகள் இல்லாமல் கேவலமான ஆத்மஸ்வரூபமாக தங்கி நிற்கிறான். ஆகையால் அது மிக உயர்ந்ததான சித்தி. அதான் சர்வ வஸ்துட கம்பித் ரூபத்வாத்து நிரதிசய ரூபத்வாத்து பல ரூபத்வாத் வா சித்தி. இந்த மோட்சத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, காசில் ஏற்றத்தாழ்வு உண்டு, புகழில் ஏற்றத்தாழ்வு. உங்களோட அவன் பணக்காரன் அவரோட இவர் பணக்காரன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதே போலயே புகழ்னா அவரை பற்றி உலகம் முழுக்க தெரியும்னு, ஸ்வர்கங்கா அவகாதே கிருஷ்ணைவதே கீர்த்தி. ஹே கிருஷ்ணா, உன்னுடைய புகழானது அன்ன ரூபமாக இருந்து கொண்டு ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடியதால கங்கையில் அந்த அன்னம் பறந்து இருக்குன்னா. சின்ன குழந்தையிலேயே அவருக்கு இன்னும் 2 வயசு 4 வயசு ஆகலை, ஆனால் அதுக்குள்ள என்னடா இவ்வளோ பெரிய கீர்த்தி வந்துடும். பிரம்மதேவருக்கே ஒரு அசூயை வந்துடும், என்னடா அது, நம்ம இத்தனை வருஷமாக தாத்தாவாக இருக்கோம், தாடியெல்லாம் நிறைஞ்சு போயிடுது, நம்மளை யாரும் கவனிக்க மாட்டான், ஒருத்தரும் ஒரு கோவில்களும் கட்ட மாட்டேங்கிறேன். நம்மளை விட நம்ம ஆத்துக்காரே ரொம்ப வசதி, எல்லோருக்கும் வேத ஸ்வரூபமாக இருக்கா, எல்லோருக்கும் அறிவுன்னு அவளை நமஸ்காரம் பண்ணுறேன், ஆனால் நம்மளை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறேன். என்ன பண்ணுறது, இந்த புகழ் வரணும் ஏன்னா ஈஸ்வர அனுகிரகம் இருக்கணும், வேற ஒன்றும் ஜோதி பிரயோஜனம் இல்லை. அவர் பகவான் அனுகிரகம் இருந்தால் தான் புகழ் வரும். புகழ் வந்தால் அதுக்கப்புறம் சில கட்டங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், இருந்தாலும் என்ன ரோட்டில் நேராக போக முடியாது, உங்களால் ஊரில் இருக்கணும் பேசிட்டே இருப்பேன் எங்கேருந்து புகழ் இல்லை, சாதாரணமாக இருக்கணும். ஆனால் புகழுங்கிறது வரணுமே ஆனால் அது என்ன, பகவத் அனுகிரகம் இருக்கணும். இப்போ நமக்கு இல்லை, ஆனால் என்னடா அந்த கிருஷ்ணன் முன்னாந்து தான் பிறந்திருக்கார், ஆனால் அவர் என்னடா ஊரில் இருக்கிற எல்லோருமே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அதோடு மட்டும் இல்லை, அவர் என்ன கோவர்தனதாரின்னு அவருக்கு பேர் மூலகத்திலையும் என்ன பண்ணுறது பாருங்க பார்க்கலாம். அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது சுவாமின்னு. அது மாதிரி இந்த புகழினால் வரக்கூடியதோ பணத்தினால் வரக்கூடியதோ பதவியினால் வரக்கூடியதோ இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறான். இந்த பதவி அதை விட வருஷத்தை அதை விட தாழ்த்தி, இது ரொம்ப உயர்ந்ததான ஒரு புகழ், உயர்ந்ததான காசுன்னு சொல்லலாம். ஆனால் சில சித்திகள் இருக்குது, என்னதுன்னா தூக்கம்ங்கிற சித்தி. அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கா சார், நீங்கள் தூங்கினாலும் நான் தூங்கினாலும் யார் தூங்கினாலும் ஒரே மாதிரி தான், தூக்கத்தில் கூடியதான ஒரு அனுபவத்தில் வித்தியாசம் இல்லை, எல்லா தூக்கமும் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி முக்தியில் வித்தியாசம் உண்டா, ஒரு வித்தியாசமும் கிடையாது. யார் முக்தி அடைஞ்சாலும் ஒரே சைத்தன்ய வடிவமே தவிர ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் அற்றதான ஒரு சித்தி ஒன்று இருக்கு, ஏற்றத்தாழ்வுகளோடு கூடிய சித்தி. இந்த ஸ்வர்காதி லோகங்கள்லாம் இருக்க பத்தியில அது ஏற்றத்தாழ்வுகளோடு கூடியது. அதான் சொல்றார் ஸ்வர்காதீனாம் விநாசித்வாத பலத்வம். ஸ்வர்காதிகள்லாம் இருக்கு, இது விநாசி, ஒரு நாள் அழியக்கூடியது. ஏன், இங்கிருந்து கர்மா பண்ணேள், யஜ்ய யாகங்கள் பண்ணேள், யஜ்ய யாகங்கள் பண்ணும் பொழுது அதுக்கு எவ்வளோ புண்ணியம் வந்திருக்கு, அந்த புண்ணியம் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் ஸ்வர்க்க லோகத்தில் இருக்கு. அந்த புண்ணியம் குறைஞ்ச பிறகு க்ஷேணே புண்ணியே மத்திய லோகம் விஜந்தி, மறுபடியும் இந்த லோகத்துக்கு வர வேண்டியதுதான். புண்ணியம் இருக்கிற பரியந்தம் தான் அந்த லோகத்தில் மிச்சப்பார், புண்ணியம் குறைஞ்சு போயிட்டு அடுத்த கட்டணம் அங்கேருந்து அனுப்பிவிட்டுருவா. ஆகையால் அவைகள்லாம் பலம் என்று நாங்கள் கருதுவதில்லை. வர்க்கமே பலம் இல்லைன்னா நம்ம சாதாரணமாக ஒரு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வந்திருக்கு, ஒரு வீடு வாங்கியிருக்கோம், அது பண்ணி இதெல்லாம் ஒரு பலமாக, இது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பலமாக. உங்களுக்காகவே இந்த ஒரு உயர்ந்ததான ஒரு சொத்தை கொடுத்துருக்கார் பகவான். எது, இந்த சரீரம், இந்த மானிட பிறவி உங்களுக்காகத்தான் கொடுத்துருக்கார். எதற்காக இந்த மானிட பிறவியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பகவானை அடையலாம். இதை தவிர மற்ற பிறவிகளில் அடைய முடியாததான விஷயம். தாங்கள் ஒரு விலங்காக இருந்தாலோ அல்லது தேவனாக இருந்தாலோ எட்டர் ஆற்றதாளாக இருந்தாலும் பகவான் அடைய முடியாது. பகவான் அடையணுமையானால் இந்த மானிட பிறவி தான். அந்த மானிட பிறவியில் நான் அந்தனராக பிறக்கணும் அந்த கணம் எல்லாம் வித்தியாசமே கிடையாது. தத் யோ யோ தேவானாம் பிரத்யபுத்தியதா ததா ருஷீணாம் ததா மனுஷியானாம். மனுஷியனாக இருந்தால் போதும், ஆனா பெண்ணா வித்தியாசம் இல்லை, படக்காரனா ஏழையா வித்தியாசம் இல்லை, அந்தனரா அந்நியரா எனக்குடையதான வித்தியாசமும் இல்லை. எல்லோரும் பகவான் அடையலாம், ஆனால் யாரும் அந்த பக்கம் திரும்பி பார்க்கறது. யோஜனை பண்ணி பாருங்க, மானிட விரைவில் எத்தனை பேர் பகவானை அடையணும்னு பார்க்குறான். அவள் வாழ்க்க பகவான் வழி சொல்லியிருக்கார், நீர் அந்தனரா சத்தியாவந்தனம் பண்ணும், நீர் இன்னாரா இது பண்ணும், நீர் பெண்ணாக பிறந்திருக்கேடா நீங்கள் இதை பண்ணும். அவள் அழுக்க ஸ்திரீ தர்மம் தர்மம் வர்ணாசிரம தர்மங்கள் அத்தனையும் சொல்லி கொடுத்துருக்கார். ஆனால் எந்த தர்மத்தையும் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை சார், என்னடா சொன்னார் விஷயங்களை அவளை அட்ராக்ட் பண்ணுறது, அதை தவிர அவர் வழி சொல்ல முடியாது. அப்படி லோகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும் இப்படி இருக்கு. அப்படி ஸ்வர்காதி லோகங்களுக்கு போனவாலும் திரும்பி வந்துட்டு இருக்க, ஆனால் எப்பொழுதும் நீங்கள் அந்த பகவானை அடையக்கூடியதான நிலை அடைஞ்சடையானால் அடுத்த கணம் கேதால கேட்டால் போகிறோம் வேதாந்தத்தை. யாரும் வரமாட்டார் வேதாந்தம் ஒன்று வரமாட்டார். நீங்கள் எத்தனை பேர் வர போகிறா, வந்தாலும் ஒன்றும் புரியலையே சார், மீதியெல்லாம் புரிஞ்சுடுதோன்னு கேட்கணும். மற்ற சாஸ்திரங்கள்லாம் போகிற லோகத்தில் எத்தனையோ விஷயங்களுக்கு எவ்வளோ நமக்கு தெரியலை, அக்கௌண்டிங்ஸில் எவ்வளோ தெரியல, எக்கனாமிக்ஸில் எவ்வளோ தெரியல, எல்லாமே புரிஞ்சு போயிட்டு தான் மனுஷனுக்கு இல்லையே. ஆனால் பாஷையில் இங்கிலீஷில் புரியல சார், ஹிந்து பேப்பரில் நாலு பதத்தை கொடுத்து இது என்ன அர்த்தம்னு தெரியல. ட்விட்டருங்கிறான் அது ஒரு அக்கௌண்ட் தான், இது என்ன அக்கௌண்ட்னா டெபிட் சைட் போடணுமா கிரெடிட் சைட் போடணுமான்னு கேட்டேன் அவசனை. அப்புறம் சொன்னார் இது அக்கௌண்ட் இல்லை சார், இது ட்விட்டர்னு அது ஒன்று, உன்னை பற்றி நீயே எழுதிக்கிறது என்ன பிராரப்தம். இப்படி எல்லாம் ஜனங்கள் என்னென்னமோ புதுசு புதுசாக என்னமோ சொல்லிட்டு இருக்கான், அது மட்டும் முருங்கா போல சொல்லிட்டு இருக்கா வேதாந்தம் புரியலைங்கிறா. வேதாந்தம் புரியாது, ஏன்னா புரிந்து கொள்வது ஆத்மா, எல்லாவற்றையும் அறிந்து கொள்பவர் ஆத்மா, அவரே அறிய முடியாது, அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அந்த அறிவுக்கு அப்பாற்பட்டதான அந்த ஸ்வரூபத்தை நாம் அறிய முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம். அறிய முயற்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அறிவாக ஆகிவிடுவோம், அதுதான் இங்க இருக்கிற தத்துவம். இதுக்கு காரணம் பக்தி ஞானம், அந்த ரெண்டும் இருந்தவாளால் தான் முடியும். அந்த பக்தி ஞானமானது நமக்கு பகவத் ஆராதனத்தினால சித்தியினால் வரும், ஆகையால் அவருக்கு சித்தி என்று பெயர். சித்தா சித்தி அஜ சர்வேஸ்வர சித்தா சித்தி சர்வாதிரச்சுதா. அடுத்ததாக சர்வாதிகி, இது முதல்ல அஜஹான்னு சொல்றப்பவே இதனுடைய ஸ்வரூபம் முழுக்க சொல்லியாச்சு. சர்வாதிகி எல்லாவற்றுக்கும் முதல் முதல்ல இருக்கிறோம். இதை பல முறை நமக்கு வந்து இந்த அஜஹா அஜஹாங்கிறதும் சர்வாதிகின்னு சொல்லிட்டு இருக்காரு, இதுக்கு என்ன காரணம், ஏனென்றால் ரொம்ப பேர் இது இல்லை என்று சொல்கிறாங்க. அது எப்படி சார், ஒரு பொருள்லேருந்து வெவ்வேறு பொருள் வரும், நூல்லேருந்து நூல் வேஷ்டி தான் வரும், நூல்லேருந்து பட்டு வேஷ்டி வருமோ, நூல்லேருந்து குடம் வருமோ, மண்ணிலேருந்து குடம் வருமே தவிர நூல்லேருந்து குடம் வராது. ஏன், லோகத்தினுடைய மரியாதை எப்படி, காரணம் எப்படி இருக்கோ காரியம் அப்படி தான் இருக்கும். தங்கத்தினால் செய்யப்பட்டதான பொருள் தங்கமாக இருக்குமே ஒழிய இரும்பாக ஆகாது, இரும்பால் செய்யக்கூடியதான பொருள் ஒரு நாளும் தங்கமாகாது. ஆகையால் உலகத்தில் ஜடப்பொருள்கள் தான் அதிகமாக இருக்குது, டேபிள் சேரு வீடு எல்லாம் ஜடப்பொருளாக தானே இருக்குது. அப்போ இந்த ஜடப்பொருள்கள் உண்டான இடமானது ஜடமாகத்தானே இருக்கணும், அது எப்படி சேதனாக ஒரு பரமாத்மாவாக இருக்க முடியும். இப்படி யோஜனை பண்ணி கொண்டு இந்த யுக்தியை வச்சுண்டு இவா பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு சமாதானம் ரொம்ப சிரமப்பட்டு சொல்லியிருக்கேன். பசுஞ்சாணம் அப்படியே தான் இருக்குது, அதை மூடி வச்சுருக்கான், ஒரு பத்து நாளாம எடுத்து பார்த்தா முள்ள 100 தேள் இருக்குன்னா அது எப்படி சார் வந்ததுன்னு. கோமயா துருஷுகோத்பத்தி திருஷ்யதே, தேள் எப்படி பிறக்கிறது? பசு சாணில் இருந்தான், அதை அப்படியே மூடி வச்சுட்டு காற்று படாத இடத்துல மூடி வச்சுட்டேன்னா பத்து நாள் அவனோட பார்த்தேன்னா என்னடா வந்தார், ஒரே தேள் கூட்டமாக இருக்கும். அது ஒரு தேள் இல்லை, தேள் பிறக்கிறது ஒரு சமயத்தில் 20-30 தேள் ஒரு அம்மா நடத்துலேருந்து பிறக்கும். அதை பிறக்கும் பொழுது எப்படின்னா அம்மா வயரை கிழிச்சுட்டு வரும், அம்மா தேள் அவுட். அழி குழி விருச்சி கவேணு ரம்பா விநாச காலே பலபுத் பதந்தி, அதை அழிஞ்சாதான் இது உண்டாகும். அப்படி பகவானுடைய சிருஷ்டி என்னதுன்னு நமக்கு தெரியாது. அதனால சேதனத்திலிருந்து அச்சேதனம் உண்டாகிறது சொல்லி. அதே போல மனுஷன் இருக்கான், இவனுடைய தலையில் முடி வருது, முடி அச்சேதனம் தானே. நீங்க வெள வெளையில பாலையே சாப்பிட்டுருக்கேன் சார், மனுஷன் கருப்பா தான் இருக்கான், நான் என்ன பண்றேன்? வெள்ள பொருள் சாப்பிட்டா அவன் எப்படி சார் கருப்பாயிட்டே இருக்கான்? என்ன கேட்டேன்னா மாற முடியாது. நீங்க இதெல்லாம் ஒன்றும் காரணம் காரணம் போலதான் காரியம் இருக்கணும் எனக்கூடியதான் நிர்பந்தம் எங்கும் இல்லை. நீங்க பார்க்குற இடத்துல நிறைய இடத்துல அப்படி இருக்கு அவ்வளோதான், ஆனால் இப்படி இல்லை. சேதனத்திலிருந்து அச்சேதனம் வரலாம், அச்சேதனத்திலிருந்து சேதனம் வரலாம், ஆகையால் எதுலேருந்து எப்படியும் வரலாம், அதை பற்றி ஒரு விஸ்தாரமும் இல்லை என்று தீர்மானம் பண்ணி இருந்த போதிலும் பழைய நாளில் சாங்கியாள் நையாய் காளிவாள்லாம் சேர்ந்து இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான பொருள் ஜடமாகத்தான் இருக்கணும், ஏனென்றால் உலகம் எல்லாம் ஜடமாகத்தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு யுக்தியை வச்சு பேசிகிட்டு இருக்க. அதை சொல்கிறதுக்காக தான் இப்படி இல்லைப்பா. ஜடமான பொருளாக இருக்கட்டும், சேதனமான பொருளாக இருக்கட்டும், அசையில பொருளாக இருக்கட்டும், அசையா பொருளாக இருக்கட்டும், எல்லாம் அவரிடத்துல தான் வந்தது. ஏனென்றால் அவரை தவிர ரெண்டாவது பதார்த்தம் இல்லை. சர்வாதி எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறவர். கெட்டோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம் விஜந்தி தத் விஜிஜாசஸ்வா தத் பிரம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அதுலேருந்து எப்படி வந்ததுன்னு கேட்குறியா? ஒன்று இப்படின்னா வரலாம், வெறும் கயிறைத்தான் இருந்தது, அந்த கயிறை பாம்பாக பார்த்து கயிறில் வந்து எப்படி சார் பாம்பு வந்ததுன்னு. எப்படி வந்தது? நீர்னா பார்த்தே பார்த்த நீர்னா சொல்லணும். பாம்பு தோணிது, எங்கே தோணித்து? கயத்தில் தோணித்து. கயத்தில் தோணினதான பாம்பானது எப்படி தோணித்துன்னு கேள்வி உண்டோ? இது கண்ணால் தானே பார்த்தேர் கயிறை. ஆமாம் பார்த்தே பார்க்கும் பொழுது டக்குன்னு என்ன ஆயிடுது? பாம்பாக தோணி. இது எப்படி சார் தோணித்துன்னா? நீங்கள் கயிறை பார்த்தீங்களோ இல்லையோ, உங்கள் மனசானது கயிறு இருக்கிற இடத்துக்கும் போச்சு. அந்த கயிறு இருக்கையும் போனதுமே அந்த கயிறு பாம்பு மாதிரி ஒரு உருவமாக படுத்துட்டு இருந்தது அங்கே அங்கே இருந்தது. உங்களுக்கும் பாம்பை கண்டா பயம் இருந்தது இங்கே மனசில். இது அங்கே போனதுமே அந்த கயிறில் இருக்கக்கூடியதான அறியாமையானது பாம்பாக மாறி எடுத்துட்டான். ஒன்று ஏன் சார் இன்னொன்று மிஸ்டேக் பண்ணிட்டேன்? நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கல, உங்கள் மனசு இந்த வேலையை பண்ணிட்டு. ஆகையால் இப்படித்தான் இவர் கயிறை பார்த்து பாம்புன்னு நடுங்கினான், கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு சொன்னான். கிழிஞ்சலானது அது பளபளாங்கிறது. இந்த பளபளாங்கிற கிழிஞ்சலானது இவனுக்கு முன்னால் பார்த்ததான வெள்ளியை ஞாபகம் போட்டுடுது. ஆகையால் இது வெள்ளின்னு நினச்சான். இதை பற்றி பெரிய டிஸ்கஷன், அது ஏன் உண்டாச்சு என்ன ஏது. ஆனால் விவகாரம் என்னென்ன, இந்த கயிறுக்கும் பாம்புக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டோ? கயிறுலேருந்து பாம்பு எப்படி பிறந்தது? எப்படி உங்களுக்கு அங்கே இல்லையோ பாம்பு இல்லைன்னு எப்படி பார்த்தீர்னு கேட்பேன். பார்த்தீர நீங்கள் பார்த்து நடுங்கினீங்களே, வேத்து கொட்டிட்டு ஓடினீரே. அப்போ இதுதான் வரணும், இப்படி வரணும்னு நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணமாக அந்த வரம்பொருள் இருக்கார். அவரிடத்துலேருந்து இவைகள் எது தோணாதோ வரத்துக்கு ஒரு யுக்தி இல்லையோ அதுலேருந்து உண்டாச்சுன்னு அதுக்கு என்ன பேர்? மாயான்னு பேர். மாயா மாயான்னா என்ன அர்த்தம்னா தெரியாதுன்னு அர்த்தம். ஒரு மெஜிஷியன் ஏதோ பண்ணுறார், அது எப்படி சார் அந்த மேஜிக்னு ஏன் சொல்கிறேன்? அது அவர் என்ன பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா இது இப்படி தானே சார் பெண். தெரியாதவரையும் தான் மேஜிக்னு காசு கொடுத்து பார்ப்பேன். வெறும் ஒரு மாங்கோட்டை தான் வச்சுட்டுருக்கார், கூடை வச்சு மூடுறார், அதை கோலை வச்சுன்னு இப்படி இப்படிங்கிறார். எடுத்ததுமே ஒரு மாமரம் இருக்குது, அதுலேருந்து அழகார பழத்தை எடுக்கிறார், கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறார். ஏதோ ஒத்த ரெண்டு பேருக்கு கொடுத்தாருன்னா அவளுக்கு வேண்டிய ஆள் சார் பெண். நீங்கள் எல்லாமே கேட்பேன், யாராவது வாங்குங்கிறார், வந்தவாளுக்கெல்லாம் கொடுக்குறார், எல்லாரும் சாப்பிட்றார், சாப்பிட்டா நன்னா இருக்கு சார் அப்படிங்கிறார். மறுபடியும் என்ன பண்ணுறார்? மறுபடியும் இதை கூட மூடிடுறார், எடுக்கிறார், பார்த்தா பழைய கொட்டை தான் இருக்குது. இவர் சாப்பிட்ட மாம்பழம் என்னாச்சு? காசு கொடுக்காம சாப்பிட்டானே என்ன? இது சாப்பிட்ட திருப்தி வந்தது, இதான் மேஜிக்குன்னு. மேஜிக்னா என்ன இருக்கும்? அதனுடைய காரணம் எப்படி வந்தது என்கிறது உங்களுக்கு தெரியலை, அதான் மாயா. மாயா கேட்டா மயா சுரட்டா என் மாம்பசி நாரதா சர்வபூத குணைர் யுக்தம் நைவம் மாம் ஞாதும் அர்ஹதி. இந்த மாயோடு கூடி இருக்கக்கூடியதான என்னுடைய உருவத்தை உன்னால் அறிய முடியாது. ஏன்? உனக்கு கொடுத்த புத்தி கொஞ்சமாக தான் இருக்கு. கண் இருக்கு சார் நமக்கு, கண்ணிலேருந்து அந்த கோடியில் இருக்கிற பறையை தான் நான் பார்க்குறேன். அதோடு இல்லாமல் ரெண்டு பேர்லாம் அங்கே கண்ணாடை இருக்கிற பொருளை பார்க்க முடியுமோ? ஏன்? இந்த கண்ணுக்குன்னு ஒரு ஃபீல்டு, ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அது வரைக்கும் தான் முடியும். கிட்ட இருந்தாலும் உருவம் இல்லாத போனால், கலர் இல்லாத போனால் பார்க்க முடியாது. காற்று கிட்ட தான் இருக்கு, நான் பார்க்கலையே, முடியாது. ஏன்? கண்ணுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பகவானை அறியணுமேனால் அவரை அறிவதற்கு வேண்டியதான திறமை என்னிடத்தில் இருக்கணும், அது இல்லை. ஆகையால் அவர் சர்வாதி, எல்லாவற்றுக்கும் முதல்மையானவர். நூறு தரம் சொன்னாலும் இதை ஞாபகம் வரணும். ஏனென்றால் எல்லா பொருளையும், எல்லாவற்றுக்கும் அவர் தான் காரணம்னு நான் சொல்வதற்கு காரணம், எல்லா பொருளையும் அவர் இருக்கார் என்று. மண்ணால் வரக்கூடியதான குடமோ சட்டியோ பல்லாயோ பூடியோ எல்லாவற்றையும் மண் எப்படி இருக்கோ, அதே போல் உலகத்தில் நாம் பார்க்கக்கூடியதான எல்லா பொருளையும் பரமாத்மா இருக்கிறார் எனக்கூடியதான அறிவு உங்களுக்கு வரணும். எதை பார்த்தாலும் பரம்பொருள் பரம்பொருள் எனக்கூடியதான ஞாபகம் உங்களுக்கு வரணும். சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜல அனிஷாந்த உபாதீத, எல்லாமும் ஒன்று எனக்கூடியதான அறிவு வரணும். ஆனால் அந்த அறிவு நமக்கு வரலை. ஏனென்றால் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது இது வேறு அது வேறு, எனக்கூடியதான அடிப்படையிலேயே நம்ம இருக்கோம். அதோடு மட்டுமில்லை, ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து கொண்டே இருக்கோம். இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் அழகானவர் இல்லை அப்படி, இவர் உபயோகமானவர், இவர் என்னமோ வித்தியாசங்களை கண்டு தானே பார்க்கிறேன் ஒவ்வொரு பொருளையும் நீங்கள். ஆனால் எல்லா பொருளும் ஒரு பரமாத்மாவனிடத்திலிருந்து வந்தது, ஆகையால் அவர் பரமாத்மா தான் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அது வந்தால் தான் நமக்கு முக்தி. அதற்காகத்தான் இப்படி சொல்கிறார், சர்வபூதானாம் ஆதி காரணத்வா சர்வாதி. அதுக்கப்புறம் அச்சுதா சர்வாதிர் அச்சுதா சித்தா சித்தி சர்வாதி அச்சுதா. இந்த அச்சுதான்னு ஒரு பகவானுக்கு ஒரு பேர் இருக்கு, பதிலாக ரொம்ப உயர்ந்ததான ஒரு நாமம். இது நம்ம சாதாரணமாக ஒரு பூஜையோ ஜபமோ ஏதோ பண்ணும்பொழுது முதல்ல என்ன பண்ணுறோம், ஆச்சமனம் பண்ணுங்கோங்கிறேன். ஆச்சமனம் பண்ணுன்னு ஆச்சமனம்னு என்ன சார் அர்த்தம்? சமு ஜலபானே, தீர்த்தத்தை குடிக்கிறது. தீர்த்தத்தை குடிக்கிறது ஒரு பாட்டில் எடுத்துன்னு அப்படியே குடிக்கிறதா? தப்பு. பாட்டில் இருந்து அப்படியே தீர்த்தம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டேன்னா மிச்சம் இருக்கிறது உச்சிஷ்டம்னு. சொம்புல நம்ம மாத்திர பழைய நாளில் யாராவது வந்தால் தீர்த்தம் கொண்டு வந்து கொடுப்பான். ஒரு சொம்பு நிறைய தீர்த்தமும் பக்கத்தில் ஒரு கிளாஸும் கொடுப்பான், ஒரு டம்ளரும் கொடுப்பான். அப்படி தான் கொடுக்கறது வழக்கம். பெரியவர்கள்ட்ட நீங்கள் பார்த்தேன்னா அப்படி தான் கொடுப்பான். அவன் என்ன பண்ணிப்பான், அந்த சொம்பில் இருக்கிற தீர்த்தத்தை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இந்த கிளாஸில் பார்த்தோன்னா அதை மட்டும் குடிப்பான். அப்போ அந்த கிளாஸில் மிச்சம் வச்சிருக்கக்கூடாது. அவனுக்கு மிச்சம் இருந்தால் அது கீழே தான் கொட்டணும், ஜலத்தை வேஸ்ட் பண்ணப்படாது. மீது எதுவாக இருந்தாலும் சரி, ஜல நிறைய இருந்தாலும், கடல் நிறைய ஜலம் இருந்தாலும் ஜலத்தை வேஸ்ட் பண்ணப்படாது. இப்படி தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இப்போ என்னாச்சு, அப்படியே குடிக்கப்படாது. ஆனால் ஜலம் இந்த ஆச்சமனம்னா என்னென்ன, உதடு நினைக்கிற அளவுக்கு சாப்பிடணும். ஸோ கையில் தீர்த்தத்தை எடுத்துட்டு உதரணியால் வலது கையில் விட்டுண்டு உதடை தொடும்படி வச்சுட்டு முதல்ல இருந்து குடிக்கணும். இதை சொல்லும்பொழுது முதல் மந்திரம் என்ன, அச்சுதா எனமஹா அனந்தா எனமஹா கோவிந்தா எனமஹா அப்படின்னு சொல்லி மூணு தரம். சில பேர் கேசவாயஸ்வகா நாராயணேஸ்வகா மாதவாயஸ்வகான்னு சொல்லுவாங்க. இதை இந்த அச்சுதா அனந்தா கோவிந்தா என்ற மூன்று பெயர்களை சொல்லி நாம் குடிக்கிறோமே தீர்த்தம், இது என்ன பண்ணுறதுன்னு, அச்சுதா அனந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜம் சர்வபாபகரம் வித்யாத், எல்லா விதமான பாபமும் போயிடும், சர்வ ரோகமும் போயிடும். ஆகையால் இது தன்வந்தரியினுடைய உபமந்திரங்களில் ஒன்று. அதனால் மனுஷனுக்கு வியாதி வராமல் இருக்கணுமே ஆனால் இது பிடிக்கும். ஸோ அச்சுதானந்த கோவிந்த சர்வ ரோக நிவாரணம், எல்லா ரோகமும் போயிடும். அதில் எல்லா ரோகத்துக்கும் முதல்ல மூலமான ரோகம் என்ன தெரியுமா, மனசில் இருக்கக்கூடியதான விருப்பு வெறுப்புகள். இந்த மனசில் இருக்கக்கூடியதான கவலைக்கு ஆதின்னு பேர். ஆதி முத்தினா வியாதி ஆச்சு, வி ஆதி. இந்த மனசு சும்மாவே இருக்காது, சில பேர் எதோ கவலைப்பட்டுட்டே இருப்பான். இன்னைக்கு காலம் எழுந்து டெலிஃபோனே வரலையே உனக்கு, இது என்ன டெலிஃபோன் வரல, வராத போன என்னாச்சு, யாரும் என்ன உலகமே என்ன மறந்து போயிடுச்சு சார். நான் என்ன என்னாச்சு, நான் டெலிஃபோனே வரலன்னா வரையோ, நான் ஜபம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கலாமே, அது கிடையாது. இப்படி இல்லாத விஷயத்துக்கு இவன் மனசு கவலைப்பட்டுட்டே இருக்கும். இதுக்கு தான் ஆதின்னு இருக்கு. ஆதி முத்தினா வியாதியா இருக்கு. ஸோ இந்த மனசை அட்டாக் பண்றது ஸ்ரத்தாவா ஆபா வேதம் சொல்றது. உங்களுக்கு ஸ்ரத்தையை கொடுக்கணும். எந்த செயல் எடுத்துட்டாலும் அந்த செயலில் ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்த எப்படி கிடைக்கும்? இந்த தீர்த்தத்தினால கிடைக்கும். ஆகையால் தான் நீங்கள் எப்பொழுதும் சொம்பு தீர்த்தம் பக்கத்தில் இருக்கணும். ஜபம் பண்ணும் பொழுதும் அது பண்ணி தீர்த்த பாத்திரத்தை பக்கத்தில் வந்து ஜபம் பண்ணும். தீர்த்த பாத்திரத்தை வச்சுட்டு ஜபம் பண்ணிட ஏனால் கங்கா சமீபத்தில் ஜபம் பண்ணா போற. ஏன்னா இந்த தீர்த்த பாத்திரம் இருக்கிற கங்கையை என்ன பண்ணிட்டு இருக்கள்? கங்கே ஜெயமனை தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதிங்குரு அப்படின்னு சொல்லி அதை எல்லா தீர்த்தமும் அதில் இருக்க போல நினைச்சுட்டு அப்புறம் பண்ணிட்டு இருக்க. ஆயால் எப்பொழுதும் ஜபம் பண்ணுறப்போ எல்லாத்துக்கும் என்ன நல்ல காரியம் பண்ணும்பொழுது தீர்த்த பாத்திரம் முன்னால் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லு. இந்த அச்சுதாங்கிற ஒரு பெயர் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்ரத்தையை கொடுக்கறது. எந்த காரியமும் ஸ்ரத்தையோட பண்ணினா அதனுடைய பலமானது அதிகம். அதுக்கப்புறம் அந்த பகவான் நச்சவதிஸ்வா தன் உயர்ந்ததான பியூர் ஸ்டேட்ல இருந்து இறங்கி வருவதில்லை. அயல் அச்சுதா நழுவறதில்லை. நிலையிலிருந்து தன்னிலையிலிருந்து நழுவதில்லை. அயல் அவருக்கு அச்சுதன் என்று பெயர். அவருடைய நிலை என்ன? நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம். எப்பொழுதும் சுத்தர், எப்பொழுதும் புத்தர், எப்பொழுதும் அறிந்தவர், எப்பொழுதும் முக்த ஸ்வரூபம். ஒரு நாளும் நழுவ மாட்டார். தன் நிலையிலிருந்து எப்பொழுதும் நழுவாதவர். ஆனால் நமக்கு எப்படி இருக்குன்னா உலகத்தில் பாருங்க, அவன் அடைஞ்ச நிலையிட்டு நழுவிடுவானுன்னு ஒரு பயம் சார். உத்தியோகத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், கரெக்டாக ஓடுறான். ஆஃபீஸ் 9 மணிக்குன்னா 8:30 மணிக்கு அங்கே இருக்கான். என்னையா ஆச்சுன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கரெக்டாக சார், சீரியல் போஸ்டன் இருக்க பயமாக இருக்குது சார். இல்லை என்ன பண்ணுறது, நீர் பாட்டுக்கு சௌக்கியமானதான் இருக்கணும் இல்லையே, கரெக்டாக யாராவது நம்ம தப்பை கண்டுபிடிச்சிடுவானோ, நழுவிடுவானோ, என்னிலேருந்து இறங்கிடுவானோ, அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் வருமோ வராதோ, வராது பண்ண இப்போ என்ன பட்சம், இப்போ வர சம்பளம் போடுறமோ இல்லையோ. இல்லை சார், 4 பேர் இருக்க 4 பேருக்கு கொடுத்து நமக்கு கொடுக்கல என்ன அவமானமோ இல்லையோ. இந்த பயத்திலேயே மனுஷன் எந்த நிலைக்கு இருந்தாலும் இந்த பயம் இவனுட்டு போகலை பார்த்தீரா. இந்த பயம் தான் சுத்தின்னு பெரு. தன் நிலையை விட்டு நழுவுறது அது ஒரு நாளும் பரமாத்மாவுக்கு கிடையாது. அவளுக்கு மட்டும் கிடையாது இல்லை, அவரை அண்டினவர்களுக்கும் நழுவல் நழுவுதல் கிடையாது. அதான் சொல்றார், ஸ்வரூப சாமர்த்தியாத் நச்சுதா நச்சவதே நச்சவிட்டியதே. தன் நிலையிலிருந்து ஒரு நாளும் நழுவதில்லை, நழுவ போவதில்லை, இனிமே இப்பொழுதும் நழுவவில்லை. ஆயால் இது அச்சுதா. எங்க சார் வேதத்துல சொல்லிருக்கு நாராயணம் சிவ சாஸ்வதம் சிவம் அச்சுதம். சுத்தி சொல்றது பார்த்தீங்களா, அச்சுதான்னு நிலை எங்க இருக்கு நிலை? ஆச்சாரியாலே நிறைய இடத்துல நிறைய நாமாக்களுக்கு கொடுத்துட்டார். நாராயண உபநிடத்துல சாஸ்வதம் சிவம் அச்சுதம்னு சொல்லிடுதப்பா, அதான் பீஷ்மாச்சாரியர் எடுத்துக்க அச்சுதான்னு. அதே போல யஸ்மான் அச்சுத பூர்வோகம் அச்சுதஸ்தேன கர்மணா, நான் இதுவரைக்கும் எந்த நிலையிலிருந்து நழுவவில்லை, ஆகையால் எனக்கு அச்சுதன் என்ற பெயர். ஸோ பகவானுக்கு அச்சுதன் ஏன் வச்சுருக்கேன்? தன் நிலையை விட்டு என்னைக்கும் எப்பொழுதும் நழுவாத காரணத்தினால் அவருக்கு அச்சுதன் என்ற பெயர். பகவானை நாடினவர்களுக்கு, விஷ்ணுதாஸ் நாமன் சொல்றவர்களுக்கு, அல்லது காதால கேட்டவர்களுக்கு, அவருடைய நாமாவை அர்த்தத்தை புரிந்து கொண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் அவ வாழ்க்கையில எந்த ஒரு நிலையிலிருந்து அவளுக்கு நழுவதில்லை, ஆகையால் அவருக்கு அச்சுதன். நீங்க ஆச்சமனம் பண்றட எவ்வளவு வசதியான ஒரு நாம பாருங்க. அதனால யோகக்ஷேமம் வகாமியாமல் பகவான் பிரதிஜை பண்ணியிருக்காரோ அவருடைய நாமாவை சொல்லி நம்ம நிலையில நம்ம சாஸ்வதமா இருப்போம். அது இதுதான் விசேஷம். இப்படி யஸ்மான் நச்சுத பூர்வோகம் அச்சுதஸ்தேன கர்மணா இது நாம்னாம் சதமாத்தியம் விவரதம். இப்படி பகவானுடைய மகாநாமங்கள்ல 1000 நாமாக்கள்ல 100 நாமாக்கள் ஆயிடுது. இன்னைக்கு அச்சுதாங்கிற பெயரோட 100 நாமாக்கள் ஆச்சு. அடுத்ததாக புருஷா கபிரமே யாத்மா அப்படிங்கிற நாமாக்கள், இதை நாளைக்கு பார்ப்போம். 100 நாமாக்கள் இன்னைக்கு. ஓம் சஹனவது சஹனோ புனர்து சஹ வீர்யம் கரவாவஹை.